إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكرياء نرمي الشهود الخلي نام أنرادم பயன்படுத்த கூடிய வார்த்தைகளில் மிகவும் உன்னதமான சிறப்புக்குரிய வார்த்தைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ், அதாவது அல்லாஹ் நாடினால். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வலிமை என்ன, இந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளை எவ்வளவு விரும்புகிறான் என்பதை பற்றிய செய்திகளை இன்றைய இந்த உரையினூடாக உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அனைத்தின் வல்லமைகளும் அவன் கையில் தான் இருக்கின்றன. நம் கையில் எதுவுமே இல்லை. நாம் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்போமா என்று நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கக்கூடிய உத்தரவாதம் நாம் இப்போது விடுகின்ற மூச்சுகள் மாத்திரம். இப்படிப்பட்ட இந்த வாழ்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை சொல்வது இருக்கிறதே, இது மிகவும் பொருத்தமான அறிவுபூர்வமான அதேபோன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அடியார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا. நபியே, நீங்கள் நாளை இதை நான் செய்வேன் என்று நீங்கள் கூறாதீர்கள். உறுதியாக நாளை நான் இதை செய்வேன் என்று நீங்கள் கூறாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து குறிப்பிடுகிறான். இல்ல ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உண்மையில் இந்த உலகத்தில் அப்படியான ஒரு அதிகாரம் வழங்கப்படுவதற்கு மிக தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கே ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான், அவர்களுக்கே ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். நான் உறுதியாக நாளை செய்வேன் என்று நீங்கள் குறிப்பிடாதீர்கள்.
அல்லாஹ் நாடினாலே தவிர, வல்குர் ரப்பக இதா நஸீத், நீங்கள் மறந்துவிட்டால் உங்களுடைய ரப்பை நீங்கள் நினைவு கூறுவீராக. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், ஒருவருக்கு ஒரு காரியத்தைக்காக இன்ஷா அல்லாஹ் என்பதை அவர் சொல்ல மறந்துவிட்டால் ஒரு வருடம் கழித்து நினைவு வந்தாலும் அவர் சொல்லட்டும் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எனவே நாம் ஒரு விடயத்துக்காக, ஒரு காரியத்துக்காக நாம் இந்த வார்த்தைகளை சொல்ல மறந்து விடுவோமாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் என்பதை நாம் சொல்ல மறந்துவிட்டால், நமக்கு எப்போது நினைவு வருகிறதோ அப்போது நாம் அதை சொல்ல வேண்டும் என்று நமக்கு அல் குர்ஆன் கட்டளை பிறப்பிக்கிறது. எனவே இதை நாம் அலட்சியப்படுத்துகின்ற ஒரு விடயம் அல்ல, சாதாரண ஒரு விடயம் அல்ல. இன்று நம்மில் பலர் இதையெல்லாம் தாண்டி எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாளை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் உறுதியாக இருப்பேன், அங்கு எந்த ஒரு இன்ஷா அல்லாஹ்வும் கிடையாது, கன்ஃபார்ம் உறுதியாக இருப்பேன், இப்படித்தான் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அவருடைய அடுத்த நிமிடம் அவருக்கு உத்தரவாதம் இல்லை, அடுத்த நிமிடம் அவர் உயிரோடு இருப்பாரா அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் அருமை சகோதரர்களே, நாம் வாக்குகளை கொடுக்கின்ற போது நாம் ரப்போடு நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த அந்த அடபுகள், அந்த ஒழுக்கங்கள், நாகரீகங்கள், அதில் மிகவும் பேணப்பட வேண்டிய ஒன்றுதான் இது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், தனது தூதருக்கு அல்லாஹு தஆலா இதை கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இதன்பால் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சிலர் இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நான் இங்கு பயன்படுத்துவது ரப்புடைய பெயரை, அல்லாஹ்வுடைய உயரிய திருநாமத்தை. எனவே நான் எந்த காரியத்துக்காக வாக்கு கொடுக்கின்றேனோ, எந்த காரியத்தை செய்வதாக நான் உறுதிமொழி கொடுக்கின்றேனோ, அதில் நான் இங்கு பயன்படுத்துவது ரப்புடைய திருநாமத்தை, நான் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதி இருக்க வேண்டும். பலர் இதை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள், ஏதோ ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கும், ஒன்றை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும், வாக்குக்கு மாறு செய்வதற்கும் இதை ஆயுதமாக எடுப்பார்கள் என்றால், மாதல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ரப்புடைய பெயரை, அந்த ரப்பை நாம் எங்கு வைத்திருக்கிறோம்? நான் இங்கு சொல்வது அல்லாஹ் நாடினால் என்று சொன்னால் ஒரு விடயத்தை செய்யாமல் இருப்பதற்கல்ல, கொடுத்த வாக்கை மீறுவதற்கல்ல, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கும், நான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கும் தான் நான் இதை பயன்படுத்துகிறேன். இங்கு நான் பயன்படுத்துவது அப்புடைய திருநாமத்தை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை. இந்த அச்சம் பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அந்த முறையில் அந்த ரப்பை நானும் நீங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும் என் அருமை சகோதரர்களே. இன்று சிலருக்கு இந்த வார்த்தையில் நம்பிக்கையே இல்லை. காரணம் என்ன? சொல்லக்கூடியவர்களும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அவர்களும் இந்த வார்த்தை என்ன செய்கிறார்கள்? மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். அதனால் கேட்கிறார்கள், எந்த இன்ஷா அல்லாஹ்னு கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடியது எந்த இன்ஷா அல்லாஹ்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை கேடுகட்டு போயிருக்கிறது. பண்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நாம் இங்கு பயன்படுத்துவது ரப்புடைய திருநாமத்தை என்று சொன்னால் இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளுடைய சிறப்பு சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது இந்த ஹதீஸை நீங்கள் திருமீதியிலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக அழிவுக்குரிய மறுமை நெருங்கிவிட்டால் நிகழக்கூடிய 10 பெரும் அடையாளங்களில் ஒன்றாக யஜூஜ் மஜூஜுடைய வருகையை சொன்னார்கள். அவர்களுடைய வருகை நெருங்கிவிட்டது என்பதை அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் மிகப்பெரிய தடுப்பு சுவர்களால் இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் இரும்பு பாலங்களை கொண்ட தடுப்பு சுவர்கள் போடப்பட்டிருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதிலிருந்து வெளியேறுவதற்காக அதை அவர்கள் துளைத்துக் கொண்டும் அதில் ஓட்டைகளை போட்டுக் கொண்டும் தான் இருக்கிறார்கள். எப்போது அவர்கள் அடைபட்டார்களோ அடைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து இந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள், அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு படைப்பு, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வலிமை வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு அவர்கள். ஆனாலும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அதை அவர்களால் தாண்ட முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் தோன்றுகிறார்கள், மாலையாகும் போது என்ன சொல்கிறார்கள், நாளை திரும்பி வந்து எமது பணியை தொடர்வோம் என்று சொல்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர் என்ன செய்கிறான், அது எப்படி இருந்ததோ அதைவிட உறுதியாக அல்லாஹ் அதை மாற்றுகிறான். மறுநாள் வருகிறார்கள், அதைவிட உறுதியாக பலமாக இருக்கிறது, மறுபடியும் தோன்றுகிறார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எப்போது அவர்களை வெளிப்படுத்த நாடுவானோ விரும்புவானோ அன்று அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, மாலையாகும் போது சொல்வார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து நாம் எமது பணியை தொடருவோம் என்று சொல்வார்கள். எப்போது அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்களோ, என் அருமை சகோதரர்களே, அவர்கள் மறுநாள் வரும்போது அங்கு அதே போன்றுதான் இருக்கும். அவர்கள் அதை தோண்டியவர்களாக அவர்கள் வெளியேறுவார்கள். இந்த ஹதீஸ் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு வலிமை பலம் கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு, அந்த படைப்புக்கு எது முடியவில்லை, அந்த தடையை தாண்ட முடியவில்லை. எப்போது அல்லாஹ் அவர்களுடைய நாவுகளுக்கு இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கு வாய்ப்படிக்கிறானோ, அதுவும் அவர்கள் யார், ஒரு மோசமான ஒரு படைப்பாக இருக்கக்கூடியவர்கள், மோசமானவர்களாக இருந்தும் கூட இந்த வார்த்தை அவர்கள் சொல்கின்ற காரணத்தால் அவர்கள் அதிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்றால், என் அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் எண்ணி பார்க்க வேண்டும், எமது வாழ்வில் நமக்கு வரக்கூடிய தடைகள், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள், இவைகளில் நாம் இந்த வார்த்தையை தவறியதால் எத்தனை நிகழ்ந்திருக்கும், எண்ணி பார்த்திருக்கிறோமா? இதை நாம் சொல்ல மறந்த காரணத்தால், அல்லது சொல்ல தவறிய காரணத்தால், அல்லது வேண்டுமென்று இந்த வார்த்தையை அலட்சியப்படுத்திய காரணத்தால் எத்தனை எத்தனை காரியங்கள் தடைபட்டிருக்கும், கைகூடாமல் போயிருக்கும். எனவே இந்த செய்தி இதனுடைய வலிமையை நமக்கு சொல்லித் தருகிறது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது நோய் விசாரிக்க சென்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நர்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இன்று நம்மில் சிலர் எப்படி தெரியுமா நினைக்கிறார்கள், அந்த டாக்டரிடம் போனால், அந்த மருத்துவரிடம் போனால் அங்கு என்ன செய்யும், நோய் குணமாகுவது கன்ஃபார்ம். சிலருக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள், ஒன் ஷாட் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். நானும் கேட்ட இதனுடைய விளக்கம் என்ன, அவரிடம் ஒரு தடவை போனால் குணமாகிவிடும், அதுக்குதான் பேர் நவுதுபில்லா. என் அருமையான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, வைதா மரயுது ஃபஹுவ யஸ்வீன், நான் நோயுற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான், என்னை குணப்படுத்துவது அவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆற்றல் வழங்கப்படவில்லை. இந்த எப்படி, இன்னும் சிலரை பார்க்கலாம், அந்த வழி அல்லது அந்த ஷேக், அந்த தங்கள் வந்து அவர் ஓடிவிட்டால் என்ன செய்வார்கள், ஒரு ரூம் அப்படி ஃபுல்லா தண்ணிகள் கொண்டு வந்து நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும், அவரால் ஊதவும் முடியாது, அப்படித்தான் ஊதுவார் சுத்தி. ஏன், இந்த அளவுக்கு நம்பிக்கை என்றால் அவர் ஓடிவிட்டால், அவர் ஓடி ஊதிவிட்டால் குணமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால், லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் உங்களை தூய்மைப்படுத்துவான், குணமாக்குவான், உங்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு குணத்தை தருவான். இப்படி அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வார்கள். இது நமக்கு எதை சொல்லித் தருகிறது, அந்த ரப்போடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த ரப்போடு நாம் நடந்து கொள்வதற்கு ஒரு உயரிய நாகரிகம் இருக்கிறது, உயரிய பண்பாடுகள் இருக்கின்றன. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்கள், நான் நோய் உற்றால், ஏன் அப்படி சொன்னார்கள், நான் நோய் உற்றால் என்று ஏன் சொன்னார்கள், நோயை கொடுப்பது யார், அல்லாஹ், அவன் தான் நோயை இறக்குகிறான். அவர்கள் எப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் என்னை நோயாளியாக ஆக்கினால், அல்லாஹ் எனக்கு நோயை தந்தால் என்று அவர்கள் சொல்லவில்லை, நான் நோய் உற்றால். அப்ப ஒரு நபி ரப்போடு எப்படி நடந்து கொண்டார், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தினார். அப்ப இந்த ஒழுக்கத்தை, இந்த பண்பாட்டை நபிமார்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளில் ஒழுக்கம் பேண வேண்டும். ரப்போடு ரப்போடு இந்த ஒழுக்கத்தை பேணுவது என்பது இன்றியமையாத கட்டாயமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். பாருங்கள், நபிமார்களுடைய செய்திகளை எடுத்து பாருங்கள். குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் அருமை மகனிடம் சொல்கிறார், உம்மை அறுத்து பணிடுவதற்காக நான் கனவு கண்டேன். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள், எனது அருமை தந்தையே, இஃப் அல் மா உமர், உங்களுக்கு ஏகப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், சதஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மின் அஸ்ஸாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் நின்றும் உள்ள ஒருவராக கண்டுகொள்வீர்கள், நான் பொறுமையோடு இருப்பேன் அல்லாஹ் நாடினால், இன்ஷா அல்லாஹ். எனவே நறுமை சகோதரர்களே, நபிமார்கள் ஈமானில் எவ்வளவு உறுதியானவர்கள், ஈமானில் எவ்வளவு பலமிக்கவர்கள், அவர்கள் கூட தங்கள் நஃப்ஸில் நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்கள் என்ன செய்யல, தங்களுடைய நஃப்ஸில் நம்பிக்கை வைக்கவில்லை, நம்பிக்கை வைத்தல் ரப்பின் மீது. அதனால் தான் இன்ஷா அல்லாஹ் சொன்னார்கள். இன்று சிலர் நினைக்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு நம்பிக்கை தங்கள் மீது ரப்பின் மீது அல்ல, அப்படி அல்ல. நறுமை சகோதரர்களை, ஈமானில் உயர்ந்த நிலையில் இருந்த நபிமார்கள் கூட ரப்பின் மீது தான் தவக்குள் வைத்தார்கள், ரப்பின் மீது தவக்குள் வைத்து செயல்பட்டார்கள். எனவே நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய அருள் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மதியனை விட்டு அவர்கள் அந்த அவருடைய பகுதியை விட்டு மதியனை நோக்கி அவர்கள் பயணித்த சந்தர்ப்பத்தில் அங்கு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு 8 வருடங்கள் கூடினால் 10 வருடங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பணிபுரிய வேண்டும் சொன்னார்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவர்களில் ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தை அவர்கள் அங்கு பயன்படுத்துகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக அல் குர்ஆனில் உங்களுக்கு எத்தனையோ ஆதாரங்களை சொல்லலாம், எத்தனையோ ஆதாரங்களை உங்களுக்கு முன்வைக்க முடியும். எனவே நமது வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளுக்குரிய பெருமதியோடு நாம் இதை வெளிப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, இதற்குரிய பெருமதியோடு, அந்த பெருமதியோடு இந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் வெளிப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அதில் அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, அதில் அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் வலிமை இருக்கிறது என்பதற்கு நான் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த செய்திகள் சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களை, அதே போன்று பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பெற்றோர்கள், தனது சகோதரர்கள், அவர்கள் ஒரு நீண்ட பிரிவுக்கு பிறகு தந்தையை சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் சொல்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் நுழைவீர்கள், நீங்கள் அனைவரும் நுழைங்கள் என்று அவர்கள் வரவேற்று விட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த மிஸ்ருக்குள் அல்லாஹ் நாடினால் பாதுகாப்போடு நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கு கூட இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தும் இதை சொல்வதற்கு அவர்கள் மறக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தையை அதற்குரிய பெருமதியோடு, அந்த ஈமானிய உறுதியோடு நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக, இந்த வார்த்தைகள் சமூகத்தில் எந்த பெருமதி மற்ற வார்த்தைகளாக மாற்றக்கூடிய அந்த இழிநிலைக்கு நானும் நீங்களும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அப்படியா நிலையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நமக்கு தெரியும் நபிமார்களில் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் யாருக்குமே வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஆட்சி வழங்கப்பட்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது கூட அவர்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால், ரப்பி ஹஃபிர்லி வஹப் லி முல்கா லா யம்பகி லி அஹதி மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இந்த துவாவில் கூட நமக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கேட்டார்கள். அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டு எவனுக்கு அந்த ஆட்சியை வழங்க முடியுமோ அந்த ரப்பிடம் பிரார்த்திக்கிறார்கள், உறுதியோடு பிரார்த்திக்கிறார்கள். முதலில் கேட்டார்கள், ரப்பி ஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிப்பாயாக. அறிஞர்கள் இதற்கு சொல்லக்கூடிய அழகான விளக்கம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் எப்போதும் எந்த தேவையை கேட்பதாக இருந்தாலும் முதலில் ரப்பிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? நமது தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு நமது பாவங்கள் தடையாக இருக்கும். நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு நமது பாவங்கள் தடையாக இருக்கும். அதனால் ரப்பி ஃபிர்லி என்று ரப்பிடம் மன்னிப்பை கேட்டுவிட்டு உங்களுடைய தேவைகளை முன்வையுங்கள். அந்த முன்மாதிரி இந்த பிரார்த்தனையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி வழங்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்று இந்த இரவில், அதாவது நான் 100 மனைவிமார்களோடு நான் உறவு கொள்வேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குதிரை வீரனை, அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்யக்கூடிய போர் புரியக்கூடிய ஒரு குதிரை வீரனை பெற்றெடுப்பார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் சொல்ல மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது, அவர்கள் சொல்லவில்லை. அந்த இந்த நிகழ்வை தொடர்ந்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், அவர்களுடைய அந்த மனைவிமார்கள் ஒரே ஒரு மனைவியை தவிர வேறு எவரும் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. ஒரே ஒரு மனைவி மாத்திரம்தான் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தை கூட குறையுடையதாக இருக்கிறது. இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதும் பியதிஹி, இந்த முகமதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அவர் 100 குதிரை வீரர்களை பெற்று எடுத்திருப்பார்கள். இந்த ஹதீஸிலே நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன? இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, இதை சொல்லாத போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த விபரீதம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய நீயத் என்ன? அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்யக்கூடிய போர் புரியக்கூடிய குதிரை வீரர்களை நான் பெற்றெடுப்பேன் என்று சொல்கிறார்கள். இந்த நீயத், இந்த நல்ல நீயத் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். குழந்தைகள் என்பது, குழந்தைகளை நானும் நீங்களும் பிரார்த்திக்கின்ற போது வெறுமனே உலகியல் விஷயங்களுக்காக என்ற நீயத்தில் நாம் திருமணம் முடிப்பதோ அல்லது குழந்தையை பிரார்த்திப்பதோ கூடாது. மாற்றமாக நமது ஆன்மீகம், மறுமை, மார்க்கம், அதற்காக எமது பிள்ளைகள் உழைக்க வேண்டும், எமது பிள்ளைகள் முஜாஹிதுகளாக அல்லாஹ்வுடைய வழியிலே போர் புரியக்கூடியவர்களாக தாயிகளாக அழைப்பாளர்களாக மாற வேண்டும் என்ற அந்த நீயத் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரியை நாம் இதிலிருந்து படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லியிருந்தால். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியினூடாக விளங்குகிறோம். அதே போன்று நபி அவர்கள் இதை தடுத்தவரிடம் இருக்கிறது, இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்று நபி அவர்கள் தடுத்தவரிடம் இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யகுல் அஹதுக்கும், உங்களில் எவரும் இப்படி பிரார்த்திக்க கூடாது. எப்படி? அல்லாஹும் அஃபிர் லி இன் ஷித், யா அல்லாஹ் நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும் அர்சுக்னி இன் ஷித், யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு ரிஸ்கை தருவாயாக. அல்லாஹும் அர்ஹம்னி இன் ஷித், யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு அருள் புரிவாயாக. இப்படி நீங்கள் பிரார்த்திக்க கூடாது, இப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் பிரார்த்திக்கின்ற போது உறுதியாக கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. நாடினால் என்று சொல்லக்கூடாது, யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் எனது தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எனவே பிரார்த்தனையில் உறுதி என்பது மிக அடிப்படையானது, பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு. எனவே நாம் நாடினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ரப்பை நிர்பந்திப்பவர்கள் எவனும் கிடையாது. நாடினால் என்றால் அதனுடைய எதிர்கருத்து என்ன? நீ நாடாவிட்டால் மன்னிக்காமல் விட்டுவிடு என்ற மாதிரி இருக்கிறது. எனவே பிரார்த்திக்கின்ற போது நானும் நீங்களும் பேண வேண்டிய முக்கியமான அதப் என்ன? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் தருவான் என்பதல்ல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உறுதியாக பிரார்த்தனையின் போது, யா அல்லாஹ் நீ எனக்கு வழங்கு, எனக்கு அருள் புரி, எனது பாவத்தை மன்னி. இப்படி நாம் கேட்பதற்கு பழக வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று இந்த தலைப்பிலே அடுத்ததாக இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் அல் குர்ஆனில் இந்த வரலாற்றை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா ஒரு தோட்டத்தாரை பற்றி சொல்கிறான், அஸ்ஹாபுல் ஜன்னா. அவர்களுடைய அந்த தோட்டத்தில் கனி வர்க்கங்கள், அல்லாஹ் அந்த அருள்களை எல்லாம் அவர்களுக்கு செய்திருந்தான். அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல்லாஹ் இதிலே சொல்கிறான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். எப்படி அந்த தோட்டத்துக்காரர்களை நாம் சோதித்தோமோ அதே போன்று நாம் இவர்களை சோதிப்போம். அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள், நாம் நாளை நமது தோற்றத்திலே போய், நாம் காலையில் நமது தோற்றத்துக்கு போய் கனிகளை பறிப்போம் என்று சத்தியமிட்டு சொன்னார்கள். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லவில்லை. என்ன நடந்தது? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தூக்கத்தில் இருக்கின்ற போது அவர்களுடைய தோட்டம் நெருப்பால் சூழப்பட்டது, எரிந்து நாசமாகியது, அடையாளம் இல்லாமல் போனது. பார்த்தீர்களா? அருமை சகோதரர்களை, காலையில் அவர்கள் தயாரானவர்களாக தோட்டத்துக்கு போய் கனிகளை பறிப்பதற்கு தயாரானவர்களாக அவர்கள் எழுகிறார்கள், தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்கிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், பயந்தவர்களாக செல்கிறார்கள். என்ன? எந்த ஒரு ஏழையும் வந்துவிடக் கூடாது, எந்த ஒரு ஏழையும் வந்து அதிலிருந்து எதையும் கேட்டுவிடக் கூடாது என்ற அந்த பயத்தோடும் அவர்கள் செல்கிறார்கள். போய் பார்த்தால் நாம் வழி மாறி வந்து விட்டோமோ, நாம் பாதை மாறி வந்து விட்டோமோ, ஏன் அடையாளமே இல்லை. அதன் பிறகு அவர்களுக்கு உறுதியாகிறது, நமது தோட்டம் அழிக்கப்பட்டு விட்டது, நமது இந்த செழிப்பான இந்த அறுவடைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் என்ன அப்படி அழிக்கப்பட்டு விட்டன. அவர்கள் சொன்னார்கள், நாம் வழி தவறி விட்டோம், நாம் துர்ப்பாக்கியவான்களாக மாறிவிட்டோம். அதிலே ஒரு நல்லவர் இருக்கிறார், அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லவில்லையா தஸ்பீஹ் செய்யுங்கள், தஸ்பீஹ் என்று சொன்னால் இதற்கு அறிஞர்கள் சொல்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்கிறார்கள். இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அந்த நேரத்திலே சொன்னார்கள், எமது ரப் தூய்மையானவனாக இருக்கிறோம், நாம் அநியாய உள்ளவர்களாக ஆகிவிட்டோம். ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்கள் பழித்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் ரப்பின் பக்கம் திரும்பினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், நமக்கு வரக்கூடிய இழப்புகள், நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியான தவறுகளாலும் வரும். எது நாம் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்லாமல் இதை பல அலட்சியப்படுத்துகிறார்கள். ஏதோ அவருடைய கையில் தான் அனைத்து சக்தியும் இருக்கிறது, அனைத்து ஆற்றலும் இருக்கிறது, தான் நினைத்ததை சாதிக்கலாம் என்ற ஒரு ஆணவ போக்கில் கர்வத்தில் சிலர் சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இவை நவுதுமில்லாஹ் அருமை சகோதரர்களே, அந்த மனோநிலை எமக்கு வந்துவிடக்கூடாது. மாற்றமாக எப்போதும் நாம் ரப்பை சார்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துஆக்களில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன் ஓதுவார்கள். கண்ணை சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட எனது நஃப்ஸில் என்னை பொறுப்பாக்கி விடாதே. அந்த நேர அளவு கூட எனது நஃப்ஸில் என்னை பொறுப்பாக்கி விடாதே. நான் உனது பொறுப்பின் கீழ் தான் சதாவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த துவாவிலே கேட்கிறார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த உன்னதமான படிப்பினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, அவர்களுக்கு ஆட்சி கிடைக்கிறது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, மக்காவும் சேர்ந்து அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வருகிறது. அப்படியான பலர் மறப்பார்கள் இல்லையா? சிலருக்கு எப்ப மறப்பார்கள்? அவர்களுக்கு அதிகாரம், ஆட்சி, செல்வாக்கு, பட்டம், பதவிகள் வரும்போது என்ன செய்வார்கள்? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மறந்து விடுவார்கள். ஏன்? வந்து விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு கூட அவர்கள் சொல்கிறார்கள், நாளை நாம் இன்ஷா அல்லாஹ் பனு கினானாவில் ஒன்று கூடுவோம் என்று சொன்னார்கள். பனு கினானாவில் ஒன்று கூடுவோம், இங்குதான் காபிர்கள் தங்களுடைய குஃபரில் உறுதியாக இருப்பதற்கு அவர்கள் உறுதிமொழி எடுத்த இடம் அது. அவர்கள் நிராகரிப்பில் குஃபரிலே நாம் உறுதியாக இருப்போம் என்று ஒப்பந்தம் செய்த இடம் அது. இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் அந்த இடத்திலே ஒன்று கூடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். எனவே நர்மையான சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வார்த்தைகளை நாம் மறக்க கூடாது. மறந்தாலும் நினைவு வந்தவுடன் சொல்ல வேண்டும், மறந்து விட்டாலும் நினைவு வந்தவுடன் சொல்ல வேண்டும் என்றுதான் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த உயர்ந்த வார்த்தையை அதற்குரிய பெருமதியோடு இங்கு நான் பயன்படுத்துவது ரப்புடைய பெயரை, ரப்பை முன்னிலைப்படுத்தி வாக்களிக்கிறேன், ரப்பை முன்னிலைப்படுத்தி நான் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன். எனவே அந்த ரப்பின் மீது உள்ள கண்ணியம் உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறது என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த படிப்பினையை பெற்றவர்களாக இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.